வெண்மையும் சிகப்பும் மாணவ விண்ணவ ராஜன்னவ வெண்மையும் சிகப்பும் மாணவ விண்ணவ ராஜன்னவ Hallelujah, 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 Hallelujah. நீர் அவ்வளவு அழகானவர் ஆண்டவர், அவ்வளவு அழகானவர் ஆண்டவர், 15,000 பேர்ல சிறந்த தேவன் நீங்களப்பா. ஹல்லேலூயா. சூரியனை விட அவர் பிரகாசம் உள்ளவரா உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அவர் சூரியனை விட பிரகாசம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஓ ஜீஸே. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி ஆண்டவரே.
உங்கள் பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இன்னும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை அவ்வளவு மகா பெரிதாய் இருக்கிறது. ஓ, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சூரியனை விட பிரகாசமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அழகுக்கு ஒப்பாக ஒன்றும் கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பெரியவர் பாருங்க. உங்களை விட எங்களை விட அவர் பெரியவர். யோர்தானை விட அவர் பெரியவர். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை விட என் ஆண்டவர் யார் தெரியுமா? பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்னும் ஒரு விஷயம் அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு சில வார்த்தைகளை குறித்து நான் திரும்பவும் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அவைகளை குறித்து கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு ஒரு தலையங்கம் கொடுக்க முடியுமே ஆனால் இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி நான் ஒரு தலையங்கம் கொடுக்க விரும்புகிறேன். யாரை கவனிக்க போகிறோம் தெரியுமா? இயேசுவை கவனித்து பாருங்கள் இல்லையா? ஹல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டது வேற யாரையும் பார்ப்பதற்கு கிடையாது தெரியுமா? பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அநேகர் நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவை கவனிப்பதில்லை. இயேசுவை நாம் கவனிப்பது கிடையாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், எங்களோட வாழ்வில் எத்தனை வருஷங்கள் போய்விட்டது. இன்றைக்கு இன்னும் ஒரு வருஷம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதனுடைய அருமை கூட நமக்கு தெரியாமல் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு நமக்கு இன்னும் ஒரு வருஷத்தை கரத்திலே கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அதனுடைய அருமை நமக்கு புரிகிறதில்லை. அவனுடைய கிருபை நமக்கு புரிகிறதில்லை. ஆகையினாலே இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் என்ன செய்தார்? அவர் ஏன் வந்தார்? அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்பது தான் நம் வாழ்வின் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டால், எல்லா இடத்திலையும் கேட்டு வந்த ஒரு கேள்விதான், கேள்வி கேட்டால் நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள்? அல்லாவிட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. என்ன தெரியுமா? இயேசுவனிடத்துல இருந்த குணாதிசயங்கள்லே ஒன்றாவது என்னிடத்துல பரிபூர்ணமாக இருக்கிறதா? இயேசுவனிடத்துல இருந்த ஒரு குணாதிசயம் என்னுடைய வாழ்வில் என்னை விட்டு மேவி இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால், நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களை தாண்டி விட்டாலும் இன்றைக்கு என்ன சொல்ல முடியும்? என்ன நாம் சொல்லுவோம்? தேவனை பாட்டு ஆண்டவரே உமக்குள்ள ஏன்னு சொல்லிச்சு நாள் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை போல மாறணுமா? நாம் அவரை போல மாறணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நோக்கமும் விருப்பமும் எப்படி இருக்கிறது தெரியும்? ஆண்டவரே, நான் உம்மை போல மாறணும். ஆண்டவரே, யாரை போல மாறணும் தெரியுமா? நான் உம்மை போல மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 11:1 1 கொரிந்தியர் 11:1
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆயிருங்கள்.
திருப்பி வாசிங்க.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்.
பின்பக்கத்தை விட முன்பக்கம் முக்கியம் பாருங்க இல்லையா? நான் கிறிஸ்துவையை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி யார் சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான் இல்லையா? அப்போஸ்தலனாகிய வாழ்க்கையை எடுத்து வைத்து நாங்கள் பார்ப்போம் சொல்லிச்சுன்னா அது ஒரு வாழ்வு பாருங்க, அது ஒரு கரடு முரடான வாழ்வு பாருங்க, அது ஒரு விதத்துல துக்கம் நிறைந்த வாழ்வும் கூட பாருங்க. ஆனால் அவன் தேவனுக்காக ஊழியம் செய்து கடைசியில முடிக்கிற பொழுது அவன் என்ன சொல்லி முடிக்கிறான் தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீங்க பின்பற்றுங்க. அந்த முன்பக்கம் இல்லைன்னு சொல்லி இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் பாருங்க. முன்பக்கத்தில் அருமையாக நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றினேன். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறோம்? நாம் இன்னைக்கு தேவனை எப்படி பின்பற்றுகிறோம்? அவருடைய குணாதிசயம் நாம் எல்லாரும் இன்னைக்கு சொல்லுகிறோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். உண்மைதான். ஆனால் அவருடைய குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுத்துக்கு மாற்றி இருக்கிறது? அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சுபாவங்கள் வாழ்க்கையில எவ்வளவுத்துக்கு ஆட்கொள்ளுகிறது என்பது மிகவும் முக்கியமானது. தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது பாருங்க. தேவன் நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க. ஆனால் தேவன் எங்களை எவ்வளவுத்திற்கு மாற்றி இருக்கிறார் என்பது முக்கியமானது. எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா நாங்க வருஷக்கணக்கு அடுக்குவோம் பாருங்க. ஆண்டவரே, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டினேப்பா, இத்தனை காலம் உம்மண்டை திரும்பிட்டேன் ஆண்டவரே, இத்தனை ஆராதனை வந்து போயிட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனா நம்முடைய வாழ்வு தேவனுடைய பக்கமாக எவ்வளவுத்துக்கு திரும்பி இருக்கிறது? அல்லாவிட்டால் தேவனை போல நாம் எவ்வளவுத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு தான் அது தெரியும் பாருங்க. நமக்குத்தான் அது தெரியும். நமக்கு தேவன் கிருபையாக ஒரு வருஷத்தை கொடுத்திருந்தா இந்த காலங்களில நான் நினைக்கிறது ஒன்று பாருங்க, பல இடங்களில் நான் சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன், இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கிறது பாருங்க, அது அருமையானது பாருங்க. அது எங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, எங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அதை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது பாருங்க. அதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய மேலான நோக்கமாக இருக்கு. அநேகருக்கு இந்த வருஷம் கொடுக்கப்படவில்லை. 31 இரவு நாட்களை ஆயத்தப்படுத்தின அநேகர் அந்த இரவிலே மறித்துவிட்டார்கள். வெடிகொளுத்துவதற்கு ஆயத்தமாயிருந்த அநேகர் மறித்து போய்விட்டார்கள். எனக்கும் உனக்கும் ஒரு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கெல்லாம் அவர்களை விட பெரிய நல்லவர்கள் கிடையாது பாருங்க. நம்மெல்லாம் அவர்களை விட பெரிய நல்லவர்கள் கிடையாது பாருங்க. ஆகையினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்தை பொன்னாக நினைத்துக் கொள்ளுங்க. அதை அநியாயமாக்கி விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீங்க என்னை பின்பற்றுங்கப்பா. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நம்முடைய வாழ்வில் எவ்வளவுத்துக்கு நிறைந்திருக்கிறது என்பதை தயவு செய்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய நோக்கமும் என்னுடைய விருப்பம் இந்த வருஷத்தில் என்ன தெரியுமா? நாம் ஒரு மூலம் இயேசுவை நோக்கி போகணும் பாருங்க. இயேசுவின் அறியாமைக்கு நாங்கள் திரும்பணும் பாருங்க. அதுதான் நம்முடைய வாழ்வின் முக்கிய நோக்கமே, வேற எதுக்கும் கிடையாது பாருங்க. கிறிஸ்து வண்டை ஒரு அடி முன்னுக்கு வச்சுட்டா என் வாழ்வு மாறிடும் பாருங்க. நடத்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயற்கைகள் எல்லாம் மாறிவிடும். எப்பொழுது தெரியுமா? ஒரு அடி இயேசு வண்டை திரும்பிக்க. இன்னைக்கு இந்த நாள்ல தயவு செய்து உங்களை ஆராய்ங்க. ஆண்டவரே, உமக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் எனக்குள்ள என்ன ஆண்டவரே இருக்குது? எனக்குள்ள என்ன? நாங்க உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே ஐயா, எங்களுக்குள்ள என்ன இருக்கிறது எனக்கு காண்பியுமா ஆண்டவரே? அல்லாவிட்டால் இருக்கிறது காணுமா ஆண்டவரே? இன்னைக்கு நாம சொல்லுகிறோம், நாங்கள் அன்பு செய்கிறோம் ஆண்டவர், ஜனங்களை பேசுகிறோம், அணைக்கிறோம், ஆனா இருக்கிறது காணுமா ஆண்டவரே? உண்மை போல ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை குறித்து பலது பார்க்கலாம் பாருங்க. ஆனாலும் நான் அவர் கொஞ்சம் தான் பாக்குறேன். அதுல பலதை நீங்க பாத்தீங்கன்னா அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார், அவர் மனமுடைந்தார் என்று சொல்லி சில இடங்களில் இருக்கிற பாருங்க. நாம மனமுடைகிறது என்று சொல்றது லேசான காரியம் கிடையாது பாரு. நானும் சரி நீங்களும் சரி மனமுடைவது என்பது லேசான காரியம் கிடையாது. ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல, ஆண்டவர் பல இடத்துல இல்லாட்டும் ஒரு திட்டம். ஆனா நாமும் மற்றவர்களுக்காக வேண்டி கண்ணீர் விடுகிறது என்பது லேசான காரியம் கிடையாது. இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சுபாவங்கள். இவைகள் நமக்குள்ளே வர வேண்டியது ஒன்றாகும். இவைகள் நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் பிரயோசனமே இல்லைங்க. ஒரு பிரயோசனம் கிடையாது. வேதத்தை வாசிக்கிறதுலயும் பிரயோசனம் கிடையாது இல்லையா? இன்னைக்கு நாம் எல்லாரும் இன்னைக்கு ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு நல்ல ஒரு ஜெர்மன் டிவியில போய்க்கிறது சொன்னா என்ன தெரியுமா, ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஓடி ஓடி வருகிறார்கள், எல்லாரும் வருகிறார்கள். ஊழியக்காரர்கள் என்னென்னமா நினைக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள், கர்த்தர்கள் அன்பு கூறுகிறார்கள், அதனால அவர்களுக்கு ஆலயத்துக்கு ஓடி வருகிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னா போறதான் எனக்கும் அது ஒரு விதத்துல சரி. அது அவர் சொன்னது நூறு விதம் சரிங்க. அப்புறம் என்ன தெரியுமா சொன்னா, ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் என்ன செய்கிறதாம், அவர்களை தள்ளுகிறதாம் ஆலயத்துக்கு போவதற்கு. ஒழிய அவர்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். நமக்குள்ள இருக்கிற பாரத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்யப்படுகிறோம், எங்கே போவது என்று தெரியாமல் ஆலயத்துக்கு நாம் ஊண்டி தள்ளப்படுகிறோமே ஒழிய நாம் கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்திருக்கிற அன்பின் ஆழத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தரிடத்தில் வருகிறோமா என்பது நானும் நீயும் தனிப்பட்ட விதத்தில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகும். கிறிஸ்துவின் சுபாவம் என்ன எவ்வளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பு தன்னை நெருக்கி ஏவுகிறதா, நெருக்கி ஏவுகிறது வழங்குறதா. இது இவைகளை எல்லாம் விவரிக்கிறதுக்கும் இவைகளை எல்லாம் பார்ப்பதற்கும் இவைகளை குறித்து சிந்திப்பதற்கும் நீங்க நினைச்சு நான் சிந்திக்கிற அளவுக்கு நீங்க சிந்திக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் பேசுறேன் பாரு. கிறிஸ்துவின் சுபாவம் அது நமக்குள்ள பிறக்கணும் பாருங்க, அது நமக்குள்ள வரணும் பாருங்க. அவர் என்ன செய்தார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து தயவு செய்து சீர்தூக்கி சிந்தித்து இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, கிறிஸ்துவை நாம் மறந்து விட்டோம். கிறிஸ்துவராக பழக்கப்பட்ட வாழ்விலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், இதெல்லாம் பழக்கப்பட்டவைகள். நான் இன்னைக்கு போன கிழமை டோட்மண்ட்ல பிரசங்கம் பண்ணி ஜெபத்தை குறித்து பேசினேன் பாருங்க, ஜெபத்தை குறித்து பேசுறேன் பாருங்க. திருப்ப அதை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறேன் இல்லையா, ஜெபம் இருக்கு பாருங்க. ஜபம் என்பது பழக்கப்பட்டதாக போய்விட்டது, பழக்கப்பட்டதாக போய்விட்டது, பழக்கப்பட்டதாக போய்விட்டது. அது வாய்ப்பாட்டை போல் இன்றைக்கு ஜபம் இருக்கிறது. எங்க ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துல முடித்து விடுவோம். பலர் ஜபம் பண்ணுகிற பொழுது அதில் பார்க்கலாம், ஒரு சிலர் ஒரே மாதிரி ஜபம் பண்ண. நான் ஜபத்தை குறித்து குற்றம் பேச வரல. ஜபம் என்பது உடைந்து ஊட்டப்படுகிறது ஒன்று. ஜபம் என்பது மனதில் இருக்கிறது தேவ சமூகத்தில் ஊற்று வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஊட்டப்படுகிறேன்னு சொல்லுவேன். எனக்கு நல்லா தெரியும் பாருங்க, நானும் ஜபம் எழுதி ஜபம் பண்ணுவது தப்பு கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் ஒரே லைன்ல எல்லாம் வந்துட்டு இருக்கும் பாருங்க. அது அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லி முடிப்பது. நாம் என்ன நினைக்கிறோம், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வாழ்வு என்று சொல்லி நாம் என்ன செய்கிறீங்க, வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி போன வருஷமும் சொன்ன வார்த்தைகள் இந்த வருஷத்தையும் சொல்றேன் பாருங்க. கிறிஸ்து இன்றைக்கு வந்தா என்ன நடக்கும், இயேசு இன்றைக்கு வந்தா என்ன நடக்கும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் கிறிஸ்து வரப்போறாரு அல்லாவிட்டா நடக்கிறதை பார்த்து திமிந்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க பாரு. இன்றைக்கு கிறிஸ்து வந்து விட்டா என்ன நடக்கும், மற்றவர்களை குறித்து என் வாழ்விலே இன்றைக்கு இயேசு வந்து விட்டால் என்ன நடக்கும், அதை குறித்த சிந்தனை உள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் பாருங்க. இன்னைக்கு திருவிருந்து வச்சிருக்கிறது நல்லது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிலிப்பு 2:6 வாசிங்கள்,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளியாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
திருப்பி வாசிங்க,
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடி
சமமாயிருப்பதை பெருமையாக எண்ணிக்கொள்ளாம
தம்மை தாமே வெறுமையாக்கி
வெறுமையாக்கினாராம். இது தேவனுடைய என்னது சுபாவத்தில் ஒன்று. அவருக்குள்ள இருந்த ஒரு நற்குணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் தன்னை வெறுமையாக்குவது. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷன் தன்னை வெறுமையாக்குவது என்பது லேசான காரியம் கிடையாது. இதெல்லாம் இது நான் மேலான முன்னுக்கு சொல்லுகிற காரியங்கள், கருப்பொருளுக்கு நான் வருகிறேன். நாம் நம்மளை வெறுமையாக்குவது என்பது லேசான காரியம் கிடையாது. ஆனால் தேவகுமாரன் தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னைத்தான் என்ன செய்தாராம்? வெறுமையாக்கினாராம். என்ன அருமையான ஒரு காரியம் தெரியுமா? ஐயா, தேவன் தேவனோடு இருக்கிறார், பரிசுத்தத்தை பார்த்துக் கொண்டு இருக்கிறார், சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார், எல்லாமே மினுங்குகிறது. என்னுடைய பரலோகத்தினுடைய கண்காட்சி இவ்வளவுதான், மினுங்குதுன்றே வச்சிருங்க பாருங்க. பரலோகம் மினுங்குதான்னு சொல்லி கேட்காதே. ஆனா என்னுடைய கற்பனை அப்படி இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த தூதர்கள் ஓடி ஆடி பாடிக்கொண்டு இருக்கிற அந்த இடத்தை விட்டு அவர் என்ன சொல்றாரு? நான் என்னை வெறுமையாக்கி நான் பூமிக்கு போப்பேன். நான் வருகிற பொழுது சிந்தித்து வந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்ன ஒரு வசனம் சொல்லிருக்கிறது? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லி பாட்டும் பாருங்க. அதுல நான் வரைக்குள்ள பார்த்தேன், யோசிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் அன்பு கூறுகிற பொழுது, எங்களை அன்பு கூறுவதற்கு பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற பொழுது நாம ரட்சிக்கப்பட்டிருக்கல. நாங்க பாவிகளாகத்தான் இருந்தோம். ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அங்க இருந்து நம்மளை அன்பு கூர்ந்தபடியினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினாரா? ஹல்லேலூயா! இதை விட ஒன்று தேவையில்லை பாருங்க. ஆகையினாலே குமாரன் என்ன செய்தார்? தன்னைத்தான் வறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்தார். ஐயா, இது ஒரு மேன்மையான ஒரு காரியம். இது எல்லாரும் செய்ய முடியாது. ஆனால் நாம் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நாம் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோமே. ஆகையினாலே நாம் நம்மை வெறுமையாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அடிமையின் ரூபம் எடுத்து என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நாம அடிமையின் ரூபம் எடுக்க முடியுமா? இது நான் மேலோட்டமாக சொல்லுகிற வார்த்தைகள் என்றாலும் கருத்தில் கொள்ளுங்கள். நாம் அடிமையின் ரூபம் எடுக்க, அடிமை என்று சொல்லி சொன்னாலே யோசிப்பார்கள் இல்லையா? அடிமையா வேணவே வேணாம் பாருங்க. அடிமையாக ஒருவருக்கு இருக்கவும் நாம விரும்ப மாட்டோம், அடிமையாக இருந்து வாழுவதையும் நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அடிமையின் ரூபம் எடுத்தார். அதனாலே தான் அவர் வாழ்ந்த நாட்கள்ல நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் ஒரு வாய் எதிர்த்து பேசாமல் வாழ்ந்தார்னு சொல்லி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் நாட்களிலே அவர் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் வருகிற பொழுது தான் அடிமையின் ரூபமாக வந்தாரா? நான் அடிமையின் ரூபமாக வந்தேப்பா, நான் வானத்தில இருந்து இறங்கி அடிமையின் ரூபமாக என்ன செய்த வந்தேன். ஆகையினாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்விலே ஒரு வெறுமைத்தனம், ஒரு அடிமைத்தனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி கேளுங்கள், மத்தேயு 11:28 வசனத்தை வாசிங்கள். 29
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுங்கள்? தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நான் சாந்தமும்
மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
அதுல வந்து என்ன இடத்தில் வந்து என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். ஆகையினாலே ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுது அவன் சாந்தமும் மனத்தாழ்மையுமோட பிறப்பான்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது. இவை இரண்டையும் நாம் கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார் என்ன? நான் சாந்தமுள்ளவராய் இருக்கிறேன். நான் மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க, நம்மிடத்துல எவ்வளவுத்திற்கு சாந்தம் இருக்கிறது, எவ்வளவுத்துல மனத்தாழ்மை இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை இல்லையா பின்பற்ற வந்திருக்கிறோம், நாம் யாரை பின்பற்ற வந்திருக்கிறோம், 12 சீசர் இல்லையா ஆண்டவர் பின்பற்ற சொன்னார் இல்லையே, அவர்கள் கூட பயங்கரமான முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து ஓடி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வல்லமையான தேவ தீர்க்கதரிசிகள் தேவ ஊழியர்கள் அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார்கள். ஆனால் முடிவில் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க என்னை பின்பற்றுங்க. அவர் தீர்க்கதரிசியை பின்பற்ற கூட சொல்லலையே, அவர் சொன்னா நீங்க என்னை பின்பற்றுங்கப்பா, என்னை பின்பற்றுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆகையினாலே நம்முடைய வாழ்வு இன்றைக்கு சீர்தூக்கி பார்ப்போம். தேவ சமூகத்திலே ஆண்டவரே, உமக்குள்ளே இருந்த அந்த சாந்தம், உமக்குள்ளே இருந்த அந்த தாழ்மை எனக்குள்ளே வரட்டுக்குமாப்பா. அதை கற்றுக்கொள்ளுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள். சில சொல்லுவார்கள் அது அவருடைய சுபாவம், அவர் தாழ்மையாக இருப்பது அவருடைய சுபாவம், அவர் பேசாமல் இருப்பது அது அவருடைய சுபாவம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க, இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 வருஷத்திலே ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கையும், அவர் பேசின பேச்சுக்களும், அவர் நடந்த நடத்தைகளும் நமக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகையினாலே அவரை பின்பற்றுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றுங்கப்பா, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றுங்கப்பா, நான் தேவனை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் இருக்கு பாருங்க, ஆச்சரியமானது. அதுக்குள்ளே கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமானது தாராளமானது இருக்கிறது இல்லையா, தாராளமாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நாட்களிலே ஒரு பக்கம், சிலுவை நாட்கள் இன்னும் ஒரு பக்கம். அந்த சிலுவை நாட்களிலே தீர்க்க தரிசனங்கள் ஒரு விதத்திலே நிறைவேறினாலும் அவர் சொன்ன வார்த்தைகளும் அநேகத்தை அவர் அதில் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் ஊழியத்தின் நாட்களில் பேசின வார்த்தைகள் எல்லாம் சிலுவையின் பாடுகளின் மத்தியிலே அவர் நிறைவேற்றியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆச்சரியமோ ஆச்சரியம். இதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் மனுஷன் கிடையாது, நான் மனுஷனே கிடையாதப்பா, நான் தேவனாகவே இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சிலுவையில ஜாம் ஜாம் என்று நிறைவேறிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலேயே நாம சிலுவையை தாங்க முடியாமல் இருக்கிறோம், சில ஓட்டத்தை ஓட முடியாமல் இருக்கிறோம், உடைந்து போய் விடுகிறோம், கலங்கி போய் விடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஆனால் இயேசு சிலுவையில இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகளை மாறவே இல்லை பாருங்க. ஆச்சரியமானவர் அல்ல, ஆச்சரியமானவர் அல்லவா. நாம சரியாக நாங்க மாத்திக்கொள்ளும் பாருங்க. என்ன தெரியுமா, இயேசு சிலுவையில இருந்து தொங்கி எப்படி செய்தான்னு சொன்னா நாம சொல்லுவோம் அவர் தேவகுமாரன்னு சொல்லி, அவர் மனுஷகுமாரனாக இருந்தார் என்பதை மறந்து விடுவோம். அவர் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார், அதே வேளையிலே அவர் 100க்கு 100 தேவனாக இருந்தார் என்பதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது இல்லையா. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே தாழ்மை. மோசையை குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் இந்த பூமியில அவனை போல சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது மோசே சாந்த குணம் உள்ளவன். மோசையையும் வைத்து இயேசுவையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அவர்கள் இருந்த குணாதிசயங்களை குறித்து ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். ஆகையினாலே நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் இவைகள், விட்டுவிட வேண்டியவைகள் அல்ல, கற்றுக்கொள்ள வேண்டியவைகள். எது தெரியுமா, ஆண்டவரே உண்மை போல என்னை மாட்டுமாப்பா. எப்படி அப்பா, ஆண்டவரே உண்மை போல என்னை மாட்டும். ஆண்டவரே மத்தேயு 26 அதிகாரம், மத்தேயு 26 33-35 வரையும் வாசிங்கள்.
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவர் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான்.
பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு பெரிய ஆள் பாருங்க. பேதுரு வைத்துதான் ஆண்டவர் சபையே கட்டுவேன் சொல்லி சொன்னார் பாருங்க. இந்த பேதுரு சீசரோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் தன் மரண நாட்களை அறிவித்தார். என்ன நடக்கும், எப்படி நடக்கும் சின்ன பேதரி என்ன தெரியுமா துள்ளி எழும்பி கோபப்பட்டு சொன்னது என்ன தெரியுமா, உமக்கு இப்படி நடக்கவே கூடாது ஆண்டவரே, இயேசுவுக்கு மரணமா, முடியவே முடியாது, இயேசுவுக்கு மரணம் வரவே கூடாது என்று துள்ளி இயேசுவுக்கு முன்பாக நின்று அவன் துள்ளி எழும்பி கத்துக்கிற பொழுது இயேசு என்ன தெரியுமா பேதரி பார்த்து சொன்னா, இன்னைக்கு சேவல் கூபுரத்திற்கு முன்னுக்கு நீ மூன்று தேர என்ன மறுதளிப்பா என்றதை நினைவு கூறு. முடியவே முடியாது, யார் போனாலும் நான் போக மாட்டேன், யார் போனாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன், உம்மோடு இருப்பேன், உங்களோடு வருவேன், உங்களோடு இருப்பேன் ஆண்டவர். இயேசு என்ன தெரியுமா சொன்னார், இல்ல மூன்று தடவை எப்பொழுது ஆண்டவர் சேவல் கூபுரத்திற்கு முதல்ல மூன்று தடவை ஆண்டவரும் இந்த என்ன பறவைகள் மிருகங்களை அவசூகன் பண்றதுல கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தார் பாருங்க, இல்லையா வித்தியாசமாகத்தான் இருந்தார் பாருங்க. சேவல் கூவுவதற்கு முன்பதாக மூன்று நேரம் மறுதத்தா இயேசுவை வந்து பிடித்த உடனே பேதர் என்ன செய்தான் தெரியுமா, ஒரே வெட்டு தான் பாருங்க. அவ்வளவுக்கு தேவன்ல அன்பு வைத்திருந்த ஒரு மனுஷன், அதனாலதான் உண்மையே இந்த சபையை கட்டுவேன், உண்மையே நான் சபையை கட்டுவேன், பிரதான அப்போஸ்தலன் இவனும் ஒருத்தன் இல்லையா, ஆண்டவர் சொன்னா எஸ், அவ்வளவு அன்பு வைத்திருந்த மனுஷன், அவ்வளவு தேவனை நேசித்த மனுஷன், அவ்வளவு தேவனோடு உறவாடின மனுஷன், அவ்வளவு தேவனுக்கு பின்பாக தெரிந்த மனுஷன், தேவனுக்கு என்று சொல்லி தன் வாழ்வியை அர்ப்பணித்த மனுஷன், ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சூழ்நிலையும் ஒரு நேரமும் வந்த பொழுது என்ன தெரியுமா சொன்னான், 69:74 வாசிங்க, 69 வாசிங்க.
அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலீலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனிதனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே
இவ்வளவு வசனங்களும் ஓகே பாருங்க, ஆனா இந்த 74 வசனம் இருக்கு பாருங்க, அதை திருப்பி மாத்திரம் வாசிங்க, அந்த வசனத்தை மாத்திரம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது
அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு.
தேவன் நேசித்த ஒரு மனுஷன் பாருங்க, யாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன், தேவன் அழைத்த ஒரு மனுஷன். அவன் தேவன் ஆண்டவரே சொல்றாரு பாரு, இங்க பாரு, நீ மூன்று தரம் மறுதளிப்பாண்டது. இது ஆண்டவர் சில வேளைகள் எங்களுக்கு சொல்றதை நாங்க கேட்கறது இல்ல பாரு, நல்லதோ சரியில்லையோ, சரின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வோம், சரியில்லைன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால இயேசு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சென்று பண்ணிக்கு, நீ மூன்று தர என்ன மறுத்த, இல்லை ஆண்டவர, இல்லை ஆண்டவர, இல்லை ஆண்டவர. மறுதளிக்கிறது ஓகேங்க ஆண்டவரை, அவன் முதல்ல சொல்ற, அவரே எனக்கு தெரியாது, அவரே எனக்கு தெரியாது. கடைசியில வந்து என்ன செய்தான் தெரியுமா, சபிக்க தொடங்கினானா. யாரும் ஒரு மனுஷன் சபித்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்க மனுஷத்துல உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷர்கள் சபிக்கிறதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது நல்லதில்லை, அதை தள்ளிவிடுவார்கள், அவர்கள் பேசுவார்கள், அவர் சரியில்லை என்றுவார்கள். ஆனால் இங்க என்ன சொல்லுங்க தெரியுமா, அவர் என்ன செய்தாராம், சபிக்க தொடங்கினாராம். யாரை பார்த்து தெரியுமா, இயேசுவை தெரியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எனக்கு தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி யாரு சபித்தது தெரியுமா, பேதுரு. அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் தெரியாது என்று சொல்லி சபிக்க தொடங்கின உடனே என்னுடைய கருத்து என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது வந்து அவனை பார்த்து அவன் மனம் கசந்து அழுதான் சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனா பேதுருவை ஆண்டவர் விடல பாருங்க, ஆச்சரியம் எனக்கு இல்லையா, பேதுருவை ஆண்டவர் விடல பாருங்க இல்லையா. ஆண்டவர் பேதுருவை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தாரோ என்னவோ, ஆண்டவர் பேதுருவை விடல பாருங்க. அவன் சபிச்சது உண்மைதான், அவன் தேவனை மறுதளித்ததும் உண்மைதான், ஆனா பேதுருவை விடல ஆண்டவர் விடல பாருங்க. வளைஞ்சா ஆண்டவருடைய இந்த நல்ல குணாதிசயம் இருக்கு பாருங்க, அது நம் வாழ்வில் இருக்கணும் பாருங்க, அளவில்லாமல் இருக்கணும் பாருங்க. நாம் எத்தனை தடவை தேவனுக்கு விரோதமா எழும்பியிருக்கிறோம் தெரியுமா, நாம் எத்தனை தடவை தேவனுக்கு விரோதமாக புலம்பி இருக்கிறோம் தெரியுமா, நாம் எத்தனை தடவை தேவனுக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவரே சொல்லி பேசி இருக்கிறோம் தெரியுமா? துள்ளி இருக்கிறோம், குதிச்சிருக்கிறோம் பாருங்க. நீங்க எல்லாம் எப்படி குதிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் ஒரு தன்மையாக குதிப்பேன் பாருங்க, நான் இருந்து ஒரு தன்மையாக பேசுவேன் பாருங்க. நான் பேசுறது எனக்கு தான் தெரியும், ஒரு தன்மை இருக்கு, அதுல பேசுவேன் பாருங்க. ஆண்டவரே இது என்ன, ஆண்டவரே வேணா, ஆண்டவரே வேணாம். பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்த ஒரு மனுஷன் பாருங்க, ஆனா தேவன் அவரை விடல, விடல, திரும்ப எடுத்தார், திரும்ப கட்டினார், திரும்ப நடத்தினார் இல்லையா? அந்த குணாதிசயம் இருக்கு பாருங்க, அது எல்லாரிடத்திலும் கிடைக்காதது, அது நம்முடைய வாழ்வில கிடைக்காதது ஒன்று, நம்முடைய வாழ்வில் அது கிடையாது. ஆனா நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டுமே, நாம் தேவனை போல மாற வேண்டுமே, நான் அவரை போல மாற வேண்டுமே. அவர் வருகிற அந்த நாளிலே அவருக்கு முன்பாக நின்று அவருக்கு ஒப்பாக நாங்க நிக்க முடியுமா? இயேசு கற்றுத்தந்தவைகள் என்ன? இன்னைக்கு நாம் ஒரு 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 உதாரணத்துக்கிட்ட இயேசுடைய வாழ்வில் இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம் இல்லையா? அன்று தொடங்கி இன்று வரைக்கும் ஒன்றையே சொல்லிட்டு இருப்போம், ஆனா அதுல முன்னேற்றம் என்ன, அதுல வளர்ச்சி என்ன? அதனால என் வாழ்வு எவ்வளவுக்கு மாறி இருக்கிறது நமக்கு தெரியாது. வருஷங்கள் தான் போகிறது பாருங்க, வருஷங்கள் தான் ஓடி போகிறது பாருங்க, ஆனா நம்முடைய வளர்ச்சி எங்க? நாம் தேவனுக்குள்ளே எவ்வளவுத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோம், எவ்வளவுத்திற்கு தேவனுக்குள்ளே நாம் வைராக்கியம் கொள்ளுகிறோம், தேவனுக்குள்ளே எவ்வளவுத்திற்கு நாம் உயர்ந்து கொண்டு போகிறோம், எவ்வளவுத்திற்கு தேவனோடு நாம் இணைந்து கொள்ளுகிறோம் என்பது நமக்கு மாத்திரம்தானே தெரியும் பாருங்க. ஆகையினாலே பேதுரு மறுதளித்தான், இயேசுவே எனக்கு தெரியாது, இயேசுவே எனக்கு தெரியாது என்று சபிக்க தொடங்கினான் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவையே சபிக்க தொடங்கிட்டாங்க, இயேசுவையே சபிக்க தொடங்கிட்டாங்க. யார் தெரியுமா? சீஷன், தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் இயேசுவை சபித்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே பேதுருவை அணைத்துக் கொண்ட தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹலலூயா, ஹலலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் ஜோவான் 13:4-5 வசனத்தை வாசிங்கள்.
போசனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக,
முதல் வசனத்திலிருந்து வாசிங்க, எனக்கு முன்னுக்கு ரெண்டு வசனம் நல்ல நல்ல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க, 13:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே,
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
அன்பு வைத்தார்.
சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் கரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து சீதருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான்.
இந்த பாருங்க, இதுல முன் வசனம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு வசனம் சொல்லப்படுது, நான் பிதாவினிடத்திலிருந்து வந்ததென்றதை அறிந்தாராம். நான் யோசித்தேன், நான் வாசித்தபடி யோசித்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க, காலை கழுவ போகிறார், ஆனால் தான் பிதாவினிடத்தில் வந்தது என்றதை முன்னுக்கு எழுதப்படுகிறது. நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன்? பிதாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் அவர் என்னத்தை காட்டி கொடுத்தார் தெரியுமா? தன் கால்களை கழுவுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்பதை அவர் காட்டி கொடுத்தார் பாருங்க. இன்னும் ஒருவருடைய காலை கழுவுவது என்பது லேசானமான காரியம் கிடையாது. இன்னமருடைய காலை கழுவுவது என்பது லேசானமான காரியம் கிடையாது பாருங்க. ஆனால் இயேசு தன்னுடைய 12 சீஷருடைய கால்களையும் என்ன செய்தார்? கழுவ துணிந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீ கால்களை கழுவுவாயா என்று சொல்லி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீ மற்றவருடைய கால்களை கழுவ உனக்கு ஆயத்தமா என்று சொல்லி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இடத்துல பதில் இருக்கிறதா? ஆமாண்டவர் உடனடியாக இயேசுடைய காலை கழுவ எல்லாராலும் முடியும். அதுக்கு நீங்கள் தேவையில்லை, நானும் தேவையில்லை, எல்லாரும் கழுவுவார்கள். ஆனா சீசருடைய காலை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட அவருடைய கால்களை யார் கழுவினார்? இயேசு கழுவினார். எனக்கு ஆச்சரியம், அவர் முன்னுக்கு சொல்றார், நான் பரலோகத்தில இருந்து வந்திருக்கிறேன், நான் பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பது எனக்கு காலை கழுவுவதற்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அது ஏன் முன்னுக்கு இந்த வசனம் எழுதப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர் சொன்னார், நான் பரலோகத்தில் இருந்து வந்திருந்தாலும் நான் கால்களை கழுவ போறேன் என்று சொல்லி சொன்ன. எனக்கு இந்த காட்சியை பார்க்கிற பொழுது அடிக்கடி இதை சிந்திக்கிறதுண்டு. இந்த காரியத்துக்கு அவர் ஒரு அறையிலே ஒரு துணி எடுத்து கட்டுவது, இன்னைக்கு நாம அறையிலே துணி கட்ட முடியுமா? கட்டினாலே ஏதோ எல்லாம் யோசித்து விடுவோம் இல்லையா? கட்ட அறையிலே துணியை கட்டி துணியை எடுத்து பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொருடைய காலாக கழுவி 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 துடைத்து. அப்போ அதுலயே பேதர் என்ன செய்யறார் தெரியுமா? வந்து என்ன சொல்றார் தெரியுமா? பேதர் எல்லாத்திலையும் முந்தி கொண்டா இருப்பாங்க. என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர், நீர் என்னுடைய காலை கழுவுதா? மாட்டவே மாட்டேன். அதே மாதிரி தான் நானும் நடந்து கொள்வேன். அதே மாதிரி தான் நானும் நடந்து கொள்வேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய காலை கழுவ முடியாது, முடியவே முடியாது. நான் அங்கீகரிக்க ஆண்டவர் சரியான ஒரு பதில் கொடுத்தார். நீ காலை கழுவ விடலையோ எனக்கு உனக்கும் பங்கில்லைன்னுட்டார். அது எல்லா அது ஒருத்தருக்கும் விருப்பம் இல்ல பாருங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான், அந்த வேத ஏதாவது சொல்லி இருந்தா ஏதாவது காய்ச்சிட்டே இருந்திருப்பா. இல்லையா ஆண்டவரே, இல்லையா ஆண்டவரே, நானும் அப்படித்தான், நீ அப்படித்தான் பாரு. இயேசுவிட கால். ஆனா பேதரி என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன, உனக்கும் எனக்கும் பங்கு இருக்காது. எதுக்கு? காலை கழுவா விட்டான்னு சொன்ன. உடனே சொன்ன ஆண்டவர், மேல எந்த கீழே ஆண்டு சொன்ன, மேல கீழே நான் கழுவனா, நான் காலை கழுவினா காணும், கால் மாத்திரம் கழுவினா காணும் இல்லையா? ஆகவே நாம் கிறிஸ்துவண்டை கட்டுக்கொள்ளுகிறது என்ன, அவருடைய சுபாவம் நமக்குள்ள இன்று வரைக்கும் என்ன இருக்கிறது என்பது நமக்கு முக்கியமானது. பாருங்க, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு முக்கியமானது. நாம் தேவனோடு தனிய வாழ்கிற வாழ்வுக்கு அது முக்கியமானது. தயவு செய்து இந்த வார்த்தைகளை இருதயத்தில் எடுத்துக் கொள்ளுங்க. இதுல எழுதப்பட்டிருக்க இந்த வார்த்தைகளை தயவு செய்து இருதயத்தில் எடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொல்லிச்சுனால் இவைகள் மிகவும் முக்கியமானவை. நம்முடைய வாழ்வுக்கு இவைகள் மிகவும் முக்கியமானவைகள் இல்லையா? அவர் சொன்ன இயேசு வந்து, நீங்க கொஞ்சம் யோசிங்க, இயேசு வந்ததே மேலான காரியம். இயேசு எனக்காயும் உனக்காயும் இந்த பூமிக்கு வந்ததே மேலான காரியம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னுடைய உன்னை நான் இல்லாட்ட நீ கூட அந்த இடத்துல இருந்திருந்தா இயேசு உன்னுடைய என்னுடைய கால்களையும் கழுவியிருப்பார் என்பதை மறந்துடாதப்பா, மறந்துடாது. நான் அவருக்கு பக்கத்துல அன்னைக்கு அந்த 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 மேசையில நான் இருந்திருந்தா கூட ஆண்டவர் என் காலையும் என்ன செய்வார் தெரியுமா? கழுவியிருப்பார் என்பதை மறந்து விடாத. ஆகையினாலே அவர் தாழ்த்திய வண்ணமே வேற. பாருங்க, அவருக்கு அது இப்ப நானும் நீ தாழ்த்துற மாதிரி இயேசு தாழ்த்தின விதமே வேற. பாருங்க, தன்னை ஒப்பு கொடுத்த விதமே வேற. பாருங்க என்ன செய்தா தெரியுமா? 12 பேரை உட்கார வைத்து விட்டு கால் அவருடைய கால்களை எல்லாம் கழுவினார்னு சொல்லிப்பாரு. இதை எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்களேன். இன்னைக்கு சிலுவை பாட்டை எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். உயிர்த்தெழுந்த நாட்களை நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். ஐயா, இயேசு காலை கழுவினாரே, அதையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தால் என்ன? அதையும் நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்து பார்த்தால் என்ன? இன்னைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம், பாலன் பிறந்ததை நாம் அர்ப்பணிக்கிறோம், கவனிக்கிறோம், பார்க்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நல்லது. ஆனா இயேசு சிலுவையிலே இயேசு சீஷர்களை கூடி வர செய்து அவரும் பாதங்களை கழுவினாரே என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை கற்பனை கொண்டு யாராவது இப்படி ஒரு நாடகம் போட்டாலே பரவாயில்ல. பாருங்க, 12 பேருடைய கால்களையும் கழுவி கொண்டு இருக்கிறது யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரன் என்பதை மறவாதப்பா. உன்னையும் என்னையும் ரட்சிக்க வந்த தேவன் என்பதை மறவாதேப்பா. அவர் பரலோகத்தில் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இறங்கி வந்து தன்னை அடிமையாக்கினார் என்பதை மறவாதேப்பா. இயேசுவை போல நான் மாறணும் ஆண்டவரே. சில பேருக்கு இதை பார்த்தா இது ஒரு கோழைத்தனமாக தெரியும். காலைகளை மற்றவருடைய கால்களை கழுவுவதா? மற்றவருடைய கால்களை கழுவுவதும் அதெல்லாம் சரி வராது எங்களுக்கு, அதெல்லாம் ஏற்றதல்ல, அதெல்லாம் சரி வராது இல்லையா. அநேகருக்கு அதைகள் கோழைத்தனமாக தெரிந்தாலும் தேவருடைய பார்வையிலே அது மிக ரம்யமானது என்பதை மறந்து விடாதீர்கள். பிதாவாகிய தேவன் தன் குமாரன் கால்களை கழுவினதை பார்த்துக் கொண்டுதாயா இருந்தார், அவர் பார்த்துக் கொண்டு இருந்தார், அதை பார்த்துக் கொண்டு இருந்தார். தேவனுடைய பார்வையில எது ரம்யம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பார்வையில எது ஏற்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பார்வையில எது நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுவே நம்மை நாளைக்கு கொண்டு நடத்தும், அதுவே எங்களை நாளைக்கு கொண்டு நடத்துமே ஒழிய வேற எதுக்குமே கிடையாது பாருங்க, வேற எதுக்குமே கிடையாது பாருங்க. அந்த காட்சி என் கண்ணை கலங்க வைக்கிறது என்ன தெரியுமா, அவர் தேவனாக இருந்தும் மனுஷருடைய காலை கழுவினார். அவர் தேவனாக இருந்தும் மனுஷருடைய காலை கழுவினார் ஐயா. இதுவே சரித்திரம், இதுவே சரித்திரம் ஐயா. ஆகையினாலே ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 22 அதிகாரம் 42 வாசிங்க.
பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்.
இது நான் போன முறைக்கு முதல் முறை நான் இந்த அறிவித்து குறித்து கொஞ்சம் பேசினேன் பாருங்க, திரும்ப நான் அதை பேச விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெஸ்தமனே தோட்டத்தில் இருந்து ஜபம் பண்றார் என்ன தெரியுமா, ஆண்டவரே, ஆண்டவரே இது பாடு, இது கஷ்டமாக இருக்குது, இது துன்பமாக இருக்குது, இது துயரமாக இருக்கிறது, என்னால சைக்கிள் என்னால ஏற்றுக்கொள்ள, இதை வந்து விளக்குறா இப்படிதான் விளக்க முடியும். அவர் ஒரு சில வார்த்தைகளை முடித்து விட்டார் தன் ஜபத்தை. ஆண்டவரே பிதாவை நோக்கி அவர் நோக்கி, ஆண்டவரே இது இயலாது என்னால, சிலுவை மரணம் என்று முதல்லயே சொல்லி, உனக்கு மரணம் என்பதை முதல்லயே காண்பித்து இப்படித்தான் என்று சொல்லி சொன்னால் எல்லாரும் வியாகுலப்படுவார்கள் தெரியுமா. இயேசுவும் அதே சூழ்நிலையிலே வந்திருந்து முழங்கால் போட்டு இருந்து புலம்பு புலம்பு புலம்பி 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 கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார், என் விருப்பம் நிறைவேறிடக்கூடாது, என் விருப்பம் நிறைவேறிடக்கூடாது, நீர் எதை விரும்புகிறீரோ பிதாவை, நீர் எதை விரும்புகிறீரோ, நீர் எதற்காக என்னை அனுப்பினீரோ, நீர் என்ன நோக்கத்துக்காக என்ன போகச்சுனா அது நிறைவேறணும் ஆண்டவர, அது போதும் எனக்கு. அது துன்பம் துயரம் வேதனை கஷ்டம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மேலானது ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா, அது உம்முடைய விருப்பம் என்ன. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேள்வி கேட்கவா, உங்க விருப்பம் முக்கியமா அல்லா தேவ சித்தம் முக்கியமா? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பல விருப்பங்கள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில என் இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது பாரு. நீங்க ஒருத்தரும் திறந்து ஆபரேஷன் பண்ணி வெளியெடுத்தாலும் எனக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு முன்பாக மறிக்கும் வரைக்கும் நல்லவனாகவே இருக்கனால முடியும், ஆனா இருதயம் எப்படி இருக்கிறன்னு சொல்லி உன்னால கண்டுபிடிக்க முடியாது வழங்குறதா. ஆகையினாலே கேள்வி இன்றைக்கு என்னவெனில், ஆண்டவரே, ஆண்டவரே என் சித்தம் முக்கியமா அல்லாவிட்டா உன் சித்தம் முக்கியமா? பதில் கொடுக்க முடியுமா? சரி, இதுவரைக்கும் நாம இதுவரைக்கும் தேவ பாதத்துல இருந்து விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் தேவ சித்தம் தானா? தேவ சித்தம் தானா? நமக்கு தெரியுமா அதை குறித்து ஏதாவது? நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, உன் விருப்பத்திற்கு முன்பதாக தேவ விருப்பம் செயல்படட்டுக்கு, என்னுடைய விருப்பத்திற்கு முன்பதாக தேவ காரியம் நிறைவேறட்டுக்கும் பாருங்க. சில வேளைகளில் சில காரியங்கள் நமக்கு நம்முடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் அல்லாவிட்டால் இதுவரைக்கும் நாம வாழ்ந்து வந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்ன தெரியுமா எப்படி தெரியுமா இருக்கிறது, நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் தேவ சித்தம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் தேவ சித்தம், அதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் தேவன் செய்வார், அப்படித்தான் தேவன் நடப்பார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். இதுவரைக்கும் நான் ஜபம் பண்ணணும் பாருங்க, ஏராளமான ஜபங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவேன், பொதுவான ஜபங்களை விடுங்க, அது தேவன் அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்காது ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் அது அவருடைய கிருபைக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள் இருக்கிறது பாருங்க, எல்லாவற்றையும் நீங்கள் விரும்பித்தான் ஜபம் பண்ணுவீர்கள், ஆண்டவரே இதை நீர் செய்யணும், இதை நீர் செய்யணும், இதை நீர் செய்யணும், ஆனா எல்லாம் தேவ சித்தமா? ஆனா நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது அதை தேவ சித்தமாக கருதி தான் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிற பொழுது முதல்ல சொல்லியிருப்பார், ஆண்டவர் எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணும். ஆனா முடிவில் என்ன தெரியுமா சொன்னார், என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம் விருப்பம் தான், உம் விருப்பம் தான் நிறைவேறணும், உம் விருப்பம் தான் நிறைவேறணும். என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே உம் சித்தம் நிறைவேறட்டும், என் சித்தம் இரண்டாவதாக வரட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றிவிடும், இயேசுவே உம்மை போல என்னை மாற்றிவிடும், ஐயா உம்மை போல என்னை மாற்றிவிடும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் குடும்பத்தார் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளை குறித்தெல்லாம் கனவுகள் வைத்திருக்கிறார்கள், தங்கள் பிள்ளைகளை குறித்து இப்படி 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 இதுதான் சித்தம் என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார். நல்லது, ஆனால் அவைகளையும் நாமல் எதிர்பார்க்கிறது, நாமல் ஜெபம் பண்ணுகிறது எல்லாம் அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. அதை தேவ சித்தமாக மாற்றி விடாதீங்க. தேவன் எதை விரும்புகிறாரோ அது என் சித்தத்துக்கு முன்பதாக நடக்கட்டும். வழங்குறதா, நமக்குரியது நமக்கு வேண்டியது நமக்கு ஏற்றவைகளையே நாம் தேவ சித்தமாக மாற்றிவிடக்கூடாது. விளங்குறதா, அது நம்மளை எங்களை நம்மளை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. பாருங்க, இதைகளை குறித்து நான் யோசித்தேன், பாருங்க சிந்தித்தேன், பாருங்க என்ன ஆண்டவரே இது, என்ன ஆண்டவரே என்று சொல்லி நான் சிந்தி சிந்தி என்று சிந்தித்து இந்த கிழமை போன கிழமை எல்லாம் ஒரே சிந்தித்து, ஆண்டவரே உம்மை போல மாற முடியலையே, உம்மை போல மாற முடியலையே. அல்லாவிட்டா இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 100% கிறிஸ்து 100% எத்தனை வீதம் நான் கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறேன்? போஸ்டன் நடவடிக்கைகளில் சொல்லப்படுகிறது, அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றிய படியினாலே கிறிஸ்தவர்கள் சொல்லி அவர்களுக்கு பெயர் உண்டாயிட்டுதான். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாரோ நாமளே நமக்கு உண்டாக்கி கொண்டதில்லை, ஜனங்கள் கண்டு கொடுத்தாங்க. ஆனா எவ்வளவு வீதம் கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறார், எவ்வளவுத்துக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எவ்வளவுத்துக்கு கிறிஸ்துவன் சாயலன். ஒரு புச்சன் கணக்கில் நாம் விசாரிச்சா என்னிடத்துல என்னங்க இருக்குது, ஒரு புச்சன், ரெண்டு புச்சன், மூன்று புச்சன், இல்லாட்டா நீங்க சொல்லுங்க 50, 100 சொல்லி. ஆனா என்னை ஆண்டவர் உண்மை போல என்னை மாற்றி எவ்வளவுத்துக்கு நான் மாறி இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அளவுக்கு நான் இன்னும் மாற இல்லையேப்பா, உண்மை போல மாற்றி விடுமாண்டவர், உண்மை போல என்னை மாற்றி விடுமாண்டவர், மாறு ஆண்டவர். சின்ன நீ என்னிடத்துல வந்து கத்துக்கொள்ளப்பா, என்னிடத்துல வந்து கத்துக்கொள், என்னிடத்துல வந்து கத்துக்கொள். என் சித்தம் வேணா ஆண்டவரே, உன் சித்தம் நிறைவேறட்டும், உன் விருப்பம் நிறைவேறட்டும், நீர் என்னத்தை நினைக்கிறீரோ அது நிறைவேறட்டும், நீர் என்ன விரும்புகிறோரோ அது நினைக்க. ஓகே ஆண்டவரே, என் விருப்பம் எப்படி இருக்கிறது ஆனாலும் உன் விருப்பம் நிறைவேறட்டும், என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது ஆனாலும் உன் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 26:49-50 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க, நம்ம கடந்து போயிடலாம். மத்தேயு 26:49-50 வாசிங்க.
உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள்.
இயேசு கிறிஸ்து யூதாஸ்கரியோத்தை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா, என்ன தெரியுமா சொன்னார், சிநேகிதனே, சிநேகிதனே. இன்றைக்கு நம்மளால இவை செய்ய முடியுமா? நாமா இயேசு செய்தது போல இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கிறது பாருங்க, வேதம் சொல்லப்படுகிற நாம் அவர் செய்ததை விட மேலான காரியங்களை செய்வோம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் பிடித்து வைத்திருக்கிறோம், மேலான காரியங்களை நாம் செய்வோம் ஆண்டவரே உமக்காய், மேலான காரியங்களை செய்வோம் ஆண்டவரே உமக்காய். இவைகளையும் கிறிஸ்து தான் செய்தார் என்பதை மறந்து விடாதிருங்க, மறந்து விடாதிருங்க. இந்த பாருங்க, தெரியாமல் ஒரு மனுஷனை அணைத்துக் கொள்ளுகிறது வேற, ஆனால் தெரிந்து அணைத்துக் கொள்றது சரியான கடினம். பாருங்க இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, சிநேகிதனே அந்த வசனத்தை வாசிங்க, இயேசுவை நோக்கி,
நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள்.
அடுத்தது,
அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டியத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை,
49வது வசனத்தை,
உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான்.
ரபி வாழ்க என்று சொல்லி என்ன செய்தான்? முத்தம் செய்து கட்டி அணைத்து நல்லொரு உறவு தன்மையை காண்பித்து, ஆனாலும் முடிவில் என்ன செய்தார் ஆண்டவர்? சிநேகிதனே என்று சொல்லி அவனை அழைத்தார். பாருங்க, இன்றைக்கு இந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? இப்படி ஒரு மனுஷனாக நாம் மாற முடியுமா? கிறிஸ்துவை போல என்னை மாற்றும்னு சொல்லி நாம புலம்புகிறோம். எவ்வளவுத்திற்கு இது நம் வாழ்வில் இருக்கிறது? இதை குறித்து கணக்கு பேசலாம். பாருங்க, இன்னும் ஏராளமான தாராளமான வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் நாம் எவ்வளவுத்துக்கு கிறிஸ்துவாக மாறியிருக்கிறோம்? அவருக்கு ஒப்பாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம் எவ்வளவுத்திற்கு தெரியாது. பாருங்க, தெரியாது பாருங்க இல்லையா? ஏன்னு சொல்லிச்சுனா, அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவரை போல மாறணும், அவரை போல மாறணும். பாருங்க, அவரை போல மாறணும். பாருங்க, அவரை போல மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை என் இருதயத்தில் எப்பவும் இருக்கின்றது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றுங்கப்பா. நான் தேவனை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்க. பாருங்க, இது இதுல முன்னுக்கு பார்த்த சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, திருவிருந்துக்கு முன்பதாக நடந்த காரியங்கள் இல்லையா? திருவிருந்துக்கு முன்பதாக நடந்த பரிசுத்த பந்தி பாருங்க. பரிசுத்த பந்திக்கு முன்பதாக என்ன நல்ல காலம் பாருங்க, நல்ல காலம். ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த பரிசுத்த பந்தி ஆயத்தம் படுத்தி உருவாக்கப்படுத்தி சபைகள் நடத்தி கொண்டு வருகிற காக்கள்ல அவங்க இயேசு காலை கழுவினது போல எல்லாரும் கால் கழுவணும்னு சொல்லி நினைத்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு பெரிய சஞ்சரமா இருந்திருக்கும் இல்லையா? நான் என்னுடைய மைண்டுக்கு கொண்டு வரேன், அவ்வளவுதான். திருவந்தில பங்கு பெறுகிற எல்லாரும் ஒருவருடைய காலை கழுவித்தான் பங்கு பெற வேண்டும் சொல்லி இருந்தா இன்னைக்கு பெரிய சஞ்சரமா இருக்கும் இல்லையா? ஆனால் அது பரிசுத்த பந்தி, அதை பரிசுத்தோடு செய்வாயாக. மனம் நம்மளை குற்றப்படுத்தாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. மனச்சாட்சி நம்மளை குற்றப்படுத்த கூடாது எந்த விஷயத்திலே இல்லையா? அது கர்த்தருடைய பரிசுத்த பந்தியாக இருக்கிறது. அதை விட நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாட்டிலே ஒரு காரியம் நடந்தது என்ன தெரியுமா? அவர்களை அசட்டை பண்ணினார்கள். அதை வாசித்து நான் முடிச்சிடறேன். மத்த 27:27 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க. அதை வாசித்து நான் முடிச்சிடறேன். 27:27,
அப்பொழுது தேசாதிபதியின் போற்றகவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போற்றகவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கலக்கி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில்
அடித்தார்கள்.
அவரை பரிகாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்க, இதுல இயேசு ஒன்றுமே பேசலையா? அதுல என்ன ஒரு வசனம் இருக்கு, அவங்க கழுத்தை துளுத்தின்னு சொல்லி அடுத்த பக்கத்துல
அந்த வழியாய் நடந்து போனவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள்.
கேள்வி இருக்கு பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்று அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க சொன்ன, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. ஆனா மேல் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு அவரை காரி துப்பினாங்க, முள்முடியை சூட்டினாங்க, இருந்த வஸ்திரத்தை கிழிச்செடுத்துட்டாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க. ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? ஒன்றுமே பேசல. விளங்குறதா? இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்தை நடந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கோலைங்க, உலகம் அப்படித்தான் பார்க்கும். கோலை, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு ஒன்றும் புத்தி இல்லை, அப்படி என்ன சொல்லுவாங்க? இயேசுக்கு புத்தி இல்லையா? அவர்தான் புத்தியிலே சிறந்தவர். அவருக்கு புத்தி இல்லாமலா இருந்தாரு? அவர் புத்தி உள்ளவராகத்தான் இருந்து என்ன செய்தா தெரியுமா? ஒன்றுமே பேசல, காரி துப்பினாங்களா? யாருக்கு மேல? இயேசுக்கு மேல அங்கெங்க துப்புறப்பறம் இயேசுக்கு மேல துப்பினாங்க. ஆனா அவர் ஒன்றும் பேசல, அவர் ஒன்றும் பேசல. இப்ப நம்ம யாரை பின்பற்றுகிறோம், யாருக்கு பின்பாக போறோம்? இன்னைக்கு உலகம் சொல்லலாம், யோ நீ உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் அறிவில்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நானா இருந்தா அப்படி, நீ இருந்தா அப்படி என்றெல்லாம் குலுங்குவாங்க பாருங்க. குலுங்கி எந்த வித பிரயோசனமும் இல்லை. அடுத்த நாள் நடக்க போகிறது அறியாத மனுஷர்கள் நாம். அடுத்த நிமிஷம் நடக்க போகிறது என்னென்னு தெரியாது. அவர் பேசாம இருந்தார் பாருங்க. அட கிடந்த கடைசி துணியையும் தூக்கிட்டு போயிட்டான், கடைசி துணியையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. அவருக்கு முள்முழு சீட போட்டு கன்னத்துல அரைஞ்சு சொன்னாங்க, சொல்லு பாப்போம் யார் அடிச்சேன்னு சொல்லு பாப்போம். தேவனை பார்த்து சொன்னாங்க இல்லையா. அவருக்கு ஞானம் இல்லாமலா எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்தார், அவருக்கு புத்தி இல்லாமலா இருந்தாரு, அவருக்கு ஒன்றையும் தெரியாமலா இருந்தார், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஆகினால் அவர் மௌனமாக பேசாமல் அடிக்க கொண்டு போக போகிற ஒரு ஆட்டை போல அவர் பேசாம இருந்தார் பாருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரை? அப்போஸ்தலனாகிய பவுலியா, பேதுருவையா, மோசேயா, ஆபிரகாமியா, அல்லாவிட்டால் இயேசுவையா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையா? யாரை நாம் பின்பற்றுகிறோம், யாரை நாம் பின்பற்ற போகிறோம்? இயேசுவை, கிறிஸ்துவை. தயவு செய்து நான் கேட்கிறேன், இந்த வருஷத்துல கிறிஸ்துவோடு நெருங்குங்க. அவருடைய சாயல் உண்டாகலும் என்னுடைய, இந்த பாருங்க, நான் போன வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில கேட்ட கேள்வி நான் திருப்பியும் கேட்டுட்டு போறேன். நீங்க எல்லாரும் என்னை பார்த்து நல்ல பிரசங்கம் பண்றான்னு சொல்லியிருக்கீங்க, நல்ல பையன்னு சொல்லி கூட சொல்லியிருப்பீங்க, நல்ல ஊழியம் செய்யறான்னு சொல்லி கூட சொல்லியிருப்பீங்க. ஆனா யாராவது நீங்க பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அன்பு இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா? இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மன்னிக்கிற தன்மை இவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி யாராவது சொன்னீங்களா? இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு சுபாவம் தாசனுக்குள்ள நிறைஞ்சிருக்குது என்று சொல்லி யாராவது சொன்னீங்களா? இல்லைங்க. வழங்குறதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லி கிறிஸ்துவை போல மாறுங்கப்பா, அவரை தரித்து கொள்ளுங்க. வேற ஒன்றையும் தெரியாதீங்க, தேவையில்லாதது ஒன்றையும் தரித்து கொண்டு தெரியாதீங்க, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. எத்தனை வருஷ ஊழியத்துல நல்லா ஜபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் கேட்டிருக்கிறோம் நம்ம வாழ்வையில, ஆனா கிறிஸ்துவை போல அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் நிறைந்த ஒரு மனுஷன், நிறைந்த ஒரு மனுஷி என்று சொல்லி என்னை யாரும் பார்த்து சொன்னது கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இன்னும் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு ஏராளமான இடம் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றி விடும் ஐயா, உம்மை போல என்னை மாற்றி விடும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றி விடும் ஆண்டவரே, உம்மை போல உமக்கு ஒப்பாக நான் மாற விரும்புகிறேன், உம்மை போல என்னை மாற்றி விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்திலே வந்து கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் தேவனுடைய சமத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.